السلام عليكم ورحمة الله وبركاته. أصول الحديث كلاين ودي أري بريل أري بالر كالكوريت أيو سيا ويند أري بالر نالل ورا كتة ورا إنغرا تاخ وراي كرا ويند. تندا ودي سولل بالر كوريه سيدي أمي أنا دا إن بدي وردي بدي ويند. இந்த சொல்லப்படக்கூடிய செய்தி உண்மையானதா என்பதை நாம் ஏன் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தான் உயிரோடு இருக்கின்ற போது மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபஓ மகாதுஹு மினன்னார், என் மீது யார் வேண்டுமென்று இட்டுக்கட்டுகிறாரோ அவர் தன் இடத்தை நரகத்தில் தேடிக்கொள்ளட்டும் என்று பல வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி பல சந்தர்ப்பங்களே கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரில் பொய்கள் புனையப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை ஊடாக சொல்லிவிடுகிறார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபய்யனு, விசுவாசிகளே ஒரு ஃபாசிக் ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள், அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கட்டளையாக சொல்கிறான். இது மார்க்க ஹதீஸ் விஷயத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அந்த செய்தி உண்மையா பொய்யா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் தன் காதில் கேட்கக்கூடிய அனைத்தையுமே அறிவிப்பவனாக இருப்பதே அவன் பொய்யனாக இருக்க போதுமானதாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். காதில் உள்ளக்கூடிய அனைத்தையும் அடுத்த கூடத்தில் நாம் சொல்லக்கூடாது. ஆக நாம் சொல்லக்கூடிய செய்தி உண்மையா பொய்யா என்கிறதை உறுதிப்படுத்தித்தான் சொல்ல வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையாகவும் ஈமானுடைய அடிப்படையாகவும் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாகவும் இருக்கக்கூடிய ஹதீஸ் விஷயத்திலே கிடைத்தது அனைத்தையும் சொல்ல முடியாது, அந்த செய்தியை உறுதிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இது மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, உலக வாழ்க்கையோடு மட்டுமல்ல மர்மையோடும் சம்பந்தப்பட்டது. இந்த அடிப்படையிலே சனதையும் மத்தனையும் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை போக போக அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் மார்க்கம் இதை எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறது. ஹதீஸ்களை அறிவிக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டது போன்றே அறிவிக்குமாறு சொன்னார்கள். மனிதன் என்கிற அடிப்படையிலே முழு வார்த்தைகளையும் மரணம் செய்ய முடியாது, வார்த்தை பிரயோகங்கள் வித்தியாசம் வரலாம், ஆனால் கேட்டதை அப்படியே அறிவிக்கக்கூடியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்கிறார். எம்மிடத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்டு கேட்டது போன்றே யார் அதை அறிவிக்கிறாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்கிற கருத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் போது ஹதீஸ்களை கேட்டது போன்றே அறிவிக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் சஹாபாக்கள் அது விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். வார்த்தை பிரயோகங்களில் சந்தேகம் வருகிற போது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்கமா கால் இது போன்று சொன்னார்கள் அல்லது இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி சொன்னார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் சஹாபாக்களை பொறுத்தளவில் ஹதீஸ் துறையில் இருக்கக்கூடிய இமாம்களை பொறுத்தளவில் கேட்டதை கேட்டது போன்றே அறிவிக்க வேண்டும் என்கிறதிலே மிகுந்த அக்கறை செலுத்தியிருக்கிறார்கள். ஆனால் மனிதன் என்கிற அடிப்படையிலே மனித அதாவது நல்ல அறிவிப்பாளர்களும் மனிதன் என்கிற அடிப்படையிலே சொல்லக்கூடிய செய்திகளை அதாவது சிலது விடுபடலாம், சிலது அவர்கள் கேட்ட வார்த்தை போக வேறு வார்த்தையிலே சொல்லப்படலாம், அல்லது அவர்கள் முக்கியம் என்கிற பகுதியை முன்னத்திலும் சொல்லி மற்ற பகுதியை விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் தான் மத்தனை நல்ல அறிவிப்பாளர்களாக இருந்தாலும் மத்தனை அதாவது சொல்லப்படக்கூடிய செய்தியை ஏனைய அறிவிப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு தேவை ஏற்படுகிறது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாலு காலத்திலேயே செய்திகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டியதனுடைய தன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலே சனது நீண்டதாக இருக்காது, அறிவிப்பாளர் வரிசை நீண்டதாக இருக்காது, ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியிடத்திலே சொல்வதாக இருக்கும். சனது விஷயத்திலே அகலு சுன்னாவின் ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர்களை ஆய்வு செய்து கொண்டு போகிற போது ஆய்வு செய்து கொண்டு செல்வார்கள், சஹாபி வரைக்கும் தான் அந்த ஆய்வு செய்யப்படும். சஹாபாக்களை பொறுத்தளவு அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, இவர்கள் உண்மையாளர்களா பொய்யர்களா, அவர்கள் அதாவது ஹதீஸ் அறிவிப்பாளரே நீதியானவர்களா என்ற செய்தி பார்க்கப்படாது. சஹாபாக்கள் அனைவரும் ஹதீஸ்களை அறிவிக்கிற விடயத்தில் நேர்மையானவர்கள், நாணயமானவர்கள், நம்பிக்கையானவர்கள் என்பதுதான் அகலு சுன்னாவினுடைய உசூலுல் ஹதீஸிலே அடிப்படை. சஹாபாக்கள் அத்தனை பேரும் உதுவல் அறிவிப்பாளர்கள் விஷயத்திலே அதிலே நீதியானவர்கள், நேர்மையானவர்கள், நாணயமானவர்கள். சஹாபியுடைய நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த சஹாபி வந்து சஹீஹான அறிவிப்பாளரா லைஃபான அறிவிப்பாளரா என்கிற ஆய்வு தேவையில் அவங்க அத்தனை பேருமே சஹீஹான அறிவிப்பாளர்கள் தான். சஹாபாக்களுடைய காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு ஃபித்னாக்கள் தோன்றுகிறது. இந்த ஃபித்னாக்கள் தோன்றுகிற போது அறிவிப்பாளர்கள் யார் என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை அதிகரிக்கிறது. இது குறித்து இமாம் இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறிய கருத்து சஹீஹுல் முஸ்லிமினுடைய முன்னுரையிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், லம் யகூனு யஸ்அலூன அனில் இஸ்னாத், ஆரம்ப காலத்திலே இந்த ஒரு ஹதீஸை சொன்னால் உங்களுடைய அறிவிப்பாளர் யார் என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கவில்லை. பலம்மா வகாத்தில் சித்தனா, குழப்பம் ஏற்பட்ட போது, குறிப்பாக உஸ்மான் லாஹோடைய கொலைக்கு பிறகுள்ள நிலை குழப்ப நிலை, அப்போது காலு சம்மூலனா ரிஜாலக்கும், உங்களுக்கு இந்த ஹதீஸை சொன்னால் அறிவிப்பாளர்களுடைய பெயர்களை சொல்லுங்கள் என்று சொல் கேட்கப்பட்டது. பயந்துரு இலாகலி சுன்ன பயூஹது ஹதீஃபகும், அந்த அறிவிப்பாளர்கள் அகலு சுன்னாவாக இருந்தால் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். பயந்துரு இலாகலில் பித பல யூஹது ஹதீஃபகும், அவர்கள் பிதத்துவாதிகள், தவறான கொள்கையில் இருக்கிறவர்கள் அறிவித்திருந்தால் அந்த ஹதீஸ் ஏற்கப்பட மாட்டாது என்பதை இமாம் இப்னு சிரீன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் பிற்காலத்திலே குறிப்பாக இந்த வேலையை ஆரம்பித்தவர்கள் ஷியாக்கள் அலிநலில் அவர்களை புகழக்கூடிய விதத்திலே ஏராளமான ஹதீஸ்களை இட்டுக் கட்டினார்கள். அவர் அவருடைய விதத்துகளுக்கு ஏற்ப ஹதீஸ்களை இட்டுக் கட்டி ரசூலுல்லாஹ்வுடைய பேரிலே தங்களுடைய விதத்தான கொள்கைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கினார்கள். எனவே அறிவிப்பாளர்கள் வரிசைகள் கேட்கப்பட்டது. ஆரம்ப காலமாக இருக்கும்போது அறிவிப்பாளர்கள் வரிசை நெருக்கமாக இருக்கும், சுருக்கமாக இருக்கும். ஆனால் அந்த காலம் நீள நீள அறிவிப்பாளர்களுடைய எண்ணிக்கை நீண்டு கொண்டு செல்லும். எனவே அறிவிப்பாளர்கள் பற்றி தனியாக ஆய்வு செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அறிவிப்பாளர்களுடைய தன்மைகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டிய ஏற்படுகிறது. ஒரு அறிவிப்பாளர் எனக்கு இன்னார் சொன்னார் என்று சொல்கிறார், உண்மையிலே அவருடைய காலத்தில் இவர் வாழ்ந்தாரா, அவரை இவர் சந்தித்தாரா, அவரிடத்தில் இவர் படித்தாரா என்கிற அந்த வரலாறுகளை தேட வேண்டி வருகிறது. அறிவிப்பாளர்கள் வரிசைகள் சொல்கிற போது அந்த அறிவிப்பாளர்களுக்கு இடையிலே தொடர் அறுபடாமல் இருக்கிறதா, இடையிலே யாராவது விடுபடுகிறார்களா என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை வருகிறது. இவ்வாறு காலம் செல்ல செல்ல இந்த கலை கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து செல்கிறது, பறந்து செல்கிறது, அதனுடைய பரப்பு எல்லை அதிகரித்து செல்கிறது. ஆரம்ப காலத்திலே எல்லா இது ஒரு உசுல் ஹதீஸ் என்கிறது ஒரு தனி கலையாக இருக்கவில்லை, எல்லாவற்றோடும் சேர்ந்திருந்தது. உதாரணமாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ரிசாலா அல் உம்மு போன்ற கிதாபுகளை பார்த்தால் அதிலே எல்லா கலைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும். உசுல் ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், உசூல் ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், எல்லாம் கலந்திருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த பரப்பு எல்லை அதிகரித்து செல்கிறது, அறிவிப்பாளர்கள் பற்றிய தேடல் கூடிக்கொண்டு செல்கிறது. இந்த அடிப்படையில் இஸ்லாமிய அறிஞர்கள் 500,000 அறிவிப்பாளர்களுடைய தகவல்களை திரட்டி இருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமானதுதான். உலகத்தில் யாருடைய செய்தியையும் இன்றைக்கு நவீன காலத்தில் கூட ஒரு செய்தியை உறுதிப்படுத்துவதற்கு இவ்வளவு நுணுக்கமான வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுவது கிடையாது. ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அந்த செய்தி உண்மையா பொய்யா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இவ்வளவு நுணுக்கமான வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுவது கிடையாது. அந்த அளவு சிறப்பித்து சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் ஹதீஸ் கலையிலே அந்த அறிவிப்பாளர்கள் சம்பந்தமான தேடல்களை ஆர்வப்படுத்தினார்கள். அதே நேரத்தில் சில இமாம்களை பொறுத்தளவில் தங்களுக்கு ஒரு அறிஞர் ஒரு கருத்தை சொன்னால் அவர் யாரிடமிருந்து கேட்டதாக சொல்கிறாரோ அவரை சந்தித்து, நீங்க உங்களுக்கு யார் சொன்னார்கள் என்று அவரை சந்தித்து அந்த ஆரம்ப செய்தியை உரியவருடைய காதிலிருந்து கேட்பதற்கான முயற்சிகள் செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். குறித்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் வரைக்கும் இந்த தேடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. பிறகு இந்த உசூருல் ஹதீஸிலேயே தனித்தனி கிதாபுகள் தொகுக்கப்பட வேண்டிய, ஆரம்ப காலத்திலே இப்படி பரவலாக ஒரே செய்தி ஒரே நூலில் பல செய்திகள் இருந்தது. முதல் முதலிலே உசூருல் ஹதீஸுக்கென்று தனியான ஒரு கிதாபு காலி அபு முகமது ஹசன் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு ஹல்லாத் அவர்கள் மூலமாக தொகுக்கப்படுகிறது ஹிஜ்ரி 360. அப்ப 360 வரைக்கும் ஒரு தனி நூலாக அது இடம்பெறவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். பிறகு இந்த கலை விரிந்து செல்கிறது. அறிவிப்பாளர்களே தனித்தனி அவர்களுடைய அறிவிப்பாளர்களை சொல்லக்கூடிய செய்தி, ஹதீஸ் துறையிலே இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் போக அத லைஃபான ஹதீஸ்களை அடையாளம் காட்டுவதற்கு, லைஃபான ஹதீஸ்களை முன்னத்திலும் தனியாக தொகுப்பது, மௌலுவான ஹதீஸ்களை மௌலுவாத் என்கிற பெயரிலே தனியாக தொகுப்பது, ஹதீஸ் கலையிலே ஒரு ஹதீஸுக்கும் இன்னொரு ஹதீஸுக்கும் இடையிலே முரண்பாடு போல் தெரிந்தால் அந்த முரண்பாடுகளை நீக்கி விளங்கிக் கொள்வது எப்படி என்பதற்கான தனி கிதாபுகள் எழுதுவது, உதாரணமாக முஸ்கிலுல்ஆதார் போன்ற நூல்களை சொல்லலாம். இப்படி இந்த உசுல் ஹதீஸ் என்கிற கலை விரிந்து சென்று இன்று அது ஒரு கடல் போன்ற ஒரு நிலைக்கு அடைந்திருக்கிறது. சனதுகள் சம்பந்தமான ஆய்வுகளும் ஹதீஸ் நூல்கள், ஹதீஸ் நூல்களை தஹ்ரீஜ் பண்ணுவது, அதில் இருக்கக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்துவது என்று இது ஒரு விரிந்த கலையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் தொடர்களிலே உசூல் ஹதீஸிலே பயன்படுத்தப்படக்கூடிய ஹதீஸ்கள் சம்பந்தமான தஹ்ரீஃபாத்துகளை நாம் அதனுடைய வரை விளக்கங்களை அறிந்து கொண்டு ஹதீஸ்கள் சம்பந்தமாக வரக்கூடிய சந்தேகங்களுக்கு செல்லலாம். இந்த ஹதீஸ்களை பாதுகாப்பதற்கு எழுத்து முறைகள் எவ்வாறு கையாளப்பட்டது என்ற செய்திகளை நாம் சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு தொடராகவும் முறையாகவும் செல்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.